ஓம் சாந்தி. 24/12/2023 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 3/4/1997 பழைய சம்ஸ்காரங்களை அழித்துவிட்டு தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரத்தை தாரணை செய்யக்கூடிய எவரடி ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள உலகத்தினுடைய தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கும் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தேவதா சுரூபத்தில், தர்ம தலைவர்கள் என்ற ரூபத்தில், மகாத்மாக்கள் என்ற ரூபத்தில், கோடீஸ்வர ஆத்மாக்கள் என்ற ரூபத்தில் என்னுடைய குழந்தைகள் நிகழ்காலத்தில் அந்த அளவு மகானாக இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு குழந்தையினுடைய பாக்கியத்தை பார்த்து தந்தைக்கும் பெருமிதமாக உள்ளது. பிராமணர்களாகிய உங்களுடைய பாக்கியம் எந்த அளவு உள்ளதோ அந்த அளவு பாக்கியம் வேறு யாருக்கும் இல்லை. தன்னுடைய அப்பேற்பட்ட சிரேஷ்டமான பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துள்ளீர்களா? ஆஹா, பாக்கியத்தை உருவாக்கும் வள்ளலாகிய தந்தை மற்றும் ஆஹா சிரேஷ்ட ஆத்மாவாகிய எனது பாக்கியம் என்ற இந்த எல்லையற்ற பாடலை எப்பொழுதும் மனதில் பாடிக்கொண்டே இருக்கிறீர்களா? இந்த பாக்கியத்தின் பாடல் எப்பொழுதும் தானாக இசைந்து கொண்டே இருக்கிறதா? தந்தை குழந்தைகளை பார்த்து எப்போதும் மகிழ்ச்சி அடைகிறார், குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் இடையிடையில் தன்னுடைய பாக்கியத்தை வெளிக்கொணர்வதற்கு பதிலாக அமிழ்த்து விடுகிறார்கள். குழந்தைகளிடத்தில் அவர்களது சௌபாகியத்தின் போதை, நம்பிக்கை மெர்ஜாகி விடுகிறது என்பதை எப்பொழுது பாபா பார்க்கிறாரோ அப்பொழுது என்ன கூறுவார்? நாடகம். ஆனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் எப்பொழுதும் பாக்கியத்தின் நினைவு சொரூபத்தில் பார்ப்பதற்கு விரும்புகிறார். நீங்கள் அனைவரும் கூட இதையே விரும்புகிறீர்கள். ஆனால் என்பது இடையில் வந்துவிடுகிறது. யாரிடம் கேட்டாலும் நான் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்பதை லட்சியமாக வைத்து நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று அனைத்து குழந்தைகளும் கூறுவார்கள். லட்சியம் மிக நன்றாக உள்ளது. எப்பொழுது லட்சியம் சிரேஷ்டமாக உள்ளதோ, மிக நல்லதாக உள்ளதோ, பிறகு சில நேரம் வெளிப்படையான ரூபமாகவும் சில நேரம் உள்ளடங்கிய ரூபமாகவும் ஆவது ஏன்? காரணம் என்ன? பாப் தாதாவிடம் அவ்வளவு நல்ல நல்ல வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள், உரையாடுகிறார்கள். பிறகு லட்சியம் மற்றும் லட்சணத்தில் வித்தியாசம் ஏன்? பாப் தாதா ரிசல்ட்டில் காரணம் என்ன என்பதை பார்த்தார்கள். அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். புதிய விஷயம் அல்ல. பிறகும் பாப் தாதா ரிவைஸ் செய்கிறார். பாப் தாதா மூன்று விஷயங்களை பார்த்தார்கள். முதலாவது சிந்தனை, சங்கல்பம் செய்வது. இரண்டாவது பேச்சு, வர்ணனை செய்வது. மூன்றாவது கர்மம், நடைமுறை அனுபவத்தில், செயல்பாட்டில் கொண்டு வருவது, கர்மத்தில் கொண்டு வருவது. இந்த மூன்றின் சமநிலை குறைவாக உள்ளது. எப்பொழுது சமநிலை இருக்குமோ அப்பொழுது நம்பிக்கை மற்றும் போதை வெளிப்படுகிறது. மேலும் எப்பொழுது சமநிலை குறைகிறதோ அப்பொழுது நம்பிக்கை மற்றும் போதை குறைந்து விடுகிறது. முடிவில் பார்க்கப்பட்ட பொழுது சிந்திக்கும் வேகம் நன்றாக இருக்கிறது, விரைவாக இருக்கிறது. பேச்சில் வேகம் மற்றும் போதை, இது 75% சரியாக உள்ளது. பேச்சில் பெரும்பான்மையானவர்கள் புத்திசாலியாக இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில், செயல்பாட்டில் கொண்டு வருவதில் மொத்த மதிப்பெண்கள் குறைவாக உள்ளது. இரண்டு விஷயங்கள் சரியாக உள்ளது. ஆனால் மூன்றாவது விஷயத்தில் மிகவும் குறைவாக உள்ளது. காரணம், எப்பொழுது சங்கல்பம் நன்றாக உள்ளது, பேச்சு மிகவும் அழகாக உள்ளது. பிறகு நடைமுறையில் குறை இருப்பது ஏன், காரணம் என்ன அறிவீர்களா? ஆம் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். மிகவும் நன்றாக அறிந்து இருக்கிறீர்கள். ஒருவேளை யாருக்கேனும் இந்த தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றுங்கள் அல்லது வகுப்பு எடுங்கள் என்று கூறினால் எவ்வளவு நன்றாக வகுப்பெடுப்பீர்கள். மேலும் மிகுந்த நம்பிக்கை போதை பெருமிதத்தோடு சொற்பொழிவும் ஆற்றுவீர்கள், வகுப்பு எடுப்பீர்கள், எடுக்கின்றீர்கள், வகுப்புகளில் என்னென்ன சொல்கின்றீர்கள் என்று பாப்தாதா அனைவருடைய வகுப்புகளையும் கேட்கின்றார்கள். ஆஹா ஆஹா குழந்தைகளே, ஆஹா என்று புன்னகை செய்கிறார்கள். மூல விஷயம் என்னவென்றால் இது திருப்புதல் பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். காரணம் ஒன்றுதான், அதிகம் கிடையாது, ஒரே ஒரு காரணம்தான் என்று தந்தை கூறுகிறார். மேலும் காரணத்தை நிவாரணம் செய்வது கடினமும் அல்ல, மிகவும் சுலபமானது என்று பாப்தாதா புரிந்து இருக்கிறார். ஆனால் சுலபமானதை கடினமாக ஆக்கிவிடுகிறார்கள், கடினமானது அல்ல ஆக்கிவிடுகிறார்கள். ஏன், போதை மெர்ஜாகி விடுகிறது. ஒரே ஒரு காரணம்தான், சக்திகளை பற்றியோ குணங்களை பற்றியோ தாரணைக்கான விஷயங்கள் என்னவெல்லாம் கேட்கின்றீர்களோ சொல்கின்றீர்களோ மிகவும் நல்ல நல்ல தாரணைக்கான விஷயங்களை சொல்கிறீர்கள், அவ்வளவு நன்றாக சொல்கிறீர்கள். அதை கேட்பவர்கள் அது அஞ்ஞானியோ ஞானியோ அதை கேட்டு மிகவும் நன்றாக உள்ளது, மிகவும் நன்றாக உள்ளது என்று கூறி நன்றாக கைத்தட்டுகிறார்கள், மிகவும் நன்றாக உள்ளது என்று சொன்னார்கள். ஆனால் எத்தனை முறை ஆனால் என்று வந்துவிட்டது. இந்த ஆனால்தான் தடையை ஏற்படுத்துகிறது. ஆனால் என்ற வார்த்தையை முடித்துவிட வேண்டும், அதாவது தந்தைக்கு சமமாக அருகாமையில் வர வேண்டும். மற்றும் தந்தைக்கு அருகாமையில் வருவது என்றால் சமயத்தை நெருக்கத்தில் கொண்டு வருவது. ஆனால் இப்பொழுது வரை ஆனால் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டியதாக உள்ளது. தந்தைக்கு பிடிக்கவில்லை, ஆனால் சொல்ல வேண்டியதாக உள்ளது. காரணம் என்ன, என்னவெல்லாம் சொல்கின்றீர்களோ தாரணையும் செய்கின்றீர்கள், தாரணை என்ற ரூபத்தில் கடைபிடிக்கிறீர்கள். மேலும் சிலவற்றின் தாரணை சில சமயமும் சிலவற்றின் தாரணை அதிகமான சமயமும் எடுக்கிறது. ஆனால் தாரணை நடைமுறையில் எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். அதற்கான முக்கியமான விஷயம் என்னவென்றால் எவ்வாறு துவாபர யுகத்திலிருந்து இறுதி பிறவி வரை என்னவெல்லாம் அவகுணங்கள் மற்றும் பலவீனங்கள் உள்ளனவோ அவை சம்ஸ்காரமாக தாரணையாகிவிட்டது. மற்றும் சம்ஸ்காரமான காரணத்தால் கடினமாக உழைக்க வேண்டியது இல்லை, விட விரும்புகிறார்கள், பிடிக்கவும் இல்லை, பிறகும் கூட என்ன செய்வது, என்னுடைய சம்ஸ்காரம் அவ்வாறு உள்ளது, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், எனது சம்ஸ்காரம் அவ்வாறு உள்ளது என்று கூறுகின்றனர். சம்ஸ்காரம் உருவானது எப்படி, உருவாக்கியதால் தானே அது உருவானது. துவாபர யுகத்திலிருந்து இந்த தலைகீழான சம்ஸ்காரம் உருவாகிவிட்டது. அதன் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டு நீங்கள் சில சமயம் அதற்கு வசமாகியும் விடுகிறீர்கள். பிறகும் என்ன செய்வது, என்னுடைய சம்ஸ்காரம் அது என்று கூறுகிறீர்கள். எனவே சம்ஸ்காரமானது சகஜமாக விரும்பாமலேயே நடைமுறையில் வந்துவிடுகிறது அல்லவா? யாருக்காவது கோபம் வருகிறது, கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இது என்னுடைய சம்ஸ்காரம், நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார்கள். கோபத்தை சுபாவமாக ஆக்கியிருக்கிறார்கள், அவகுணத்தை சுபாவமாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் குணங்களை ஏன் சுபாவமாக ஆக்கவில்லை? எவ்வாறு கோபம் என்பது அஞ்ஞானத்தின் சக்தியோ அதுபோல அமைதி என்பது ஞானத்தின் சக்தி, பொறுமை என்பதும் சக்தி, சக்தி, அஞ்ஞானத்தின் சக்தியான கோபத்தை மிக நல்ல முறையில் சம்ஸ்காரமாக ஆக்கி இருக்கிறீர்கள், பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறீர்கள். பிறகு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், மன்னித்து விடுங்கள், இதற்கு பிறகு இவ்வாறு நடக்காது என்று கூறுகிறீர்கள். ஆனால் அதற்கு பின்னர் அதிகமாகி விடுகிறது. காரணம் ஏனென்றால் சுபாவமாக ஆக்கிவிட்டீர்கள். ஆகையால் பாப்தாதா ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொரு குணத்தை, ஒவ்வொரு ஞானத்தின் விஷயத்தை சம்ஸ்காரமாக ஆக்குங்கள். பிராமண ஆத்மாக்களுடைய உண்மையான சம்ஸ்காரம் எது? கோபமா அல்லது பொறுமையா? எது? பொறுமையின் சக்தி, அமைதியின் சக்தி, இவைதான் உண்மையான சம்ஸ்காரம் அல்லவா? அவகுணங்களை சகஜமாக சுபாவமாக ஆக்கிவிட்டீர்கள், இடித்து இடித்து உள்ளே போட்டு விட்டீர்கள். ஆகையால் அது நீங்கள் விரும்பாமலேயே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு குணத்தையும் உள்ளுக்குள் இடித்து இடித்து சுபாவமாக ஆக்குங்கள். என்னுடைய உண்மையான சம்ஸ்காரம் இது, இதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். அந்த ராவணனுடைய சொத்தை சுபாவமாக ஆக்கி விட்டீர்கள், பிறர் பொருளை தனதாக்கி விட்டீர்கள். இப்பொழுது தந்தையின் பொக்கிஷத்தை தனதாக ஆக்குங்கள். ராவணனுடைய பொருளை பத்திரமாக வைத்திருக்கிறீர்கள் மற்றும் தந்தையின் பொருளை தொலைத்து விடுகிறீர்கள். ஏன்? ராவணனை பிடிக்கிறதா அல்லது தந்தையை பிடிக்கிறதா? அனைவரும் தந்தையை பிடிக்கிறது என்றே சொல்வீர்கள். இதை மனதார சொல்கின்றீர்கள் அல்லவா? ஆனால் யாரை பிடிக்கிறதோ அவர்களுடைய விஷயம் நம்பிக்கை என்ற மையினால் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. சிலர் ராவணனுடைய சம்ஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கிறார்கள். பிறகும் கூட, பாபா உங்கள் மீது மிகுந்த அன்பு உள்ளது, மிகுந்த அன்பு உள்ளது என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். தந்தை கேட்கிறார், எவ்வளவு அன்பு உள்ளது? ஆகாயத்தை விட அதிகமாக உள்ளது என்று கூறுகிறார். அதை கேட்டு தந்தை எவ்வளவு வெகுளியான குழந்தைகள் என்று மகிழ்ச்சியும் அடைகிறார். பிறகும் தந்தை கூறுகிறார், அனைத்து குழந்தைகளிடமும் தந்தையின் வாக்குறுதி என்னவென்றால், ஒரு முறையேனும் என்னுடைய பாபா என்று சொல்கிறீர்கள், பிறகு இடையிடையில் மறந்தும் விடுகிறீர்கள். ஆனால் ஒரு முறையேனும் உள்ளத்திலிருந்து என்னுடைய பாபா என்று கூறினீர்கள் என்றால், நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என்னுடையவர்கள் ஆவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஊர்வலத்தில் ஒருவராக வராமல் மணமகளாகி வர வேண்டும் என்பதை மட்டும் தந்தை விரும்புகிறார். இதை கேட்டவுடன் அனைவரும் மகிழ்ச்சியடைந்து விடுகிறீர்கள். தன்மீதும் சிரிப்பு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கேட்கும் பொழுது தனக்குத்தானே சிரிக்கிறீர்கள் அல்லவா? தனக்குத்தானே சிரிப்பு வருகிறது. மேலும் எப்பொழுது ஆவேசத்தில் வருகிறீர்களோ அப்பொழுது சிவப்பாகி வெளிரி போய் விடுகிறீர்கள். ஆனால் குழந்தைகளிடத்தில் ஒரு சிறப்புத்தன்மை நன்றாக உள்ளது என்பதை பாபா ரிசல்ட்டில் பார்த்தார். அது என்ன? தூய்மையாக இருப்பது. இதற்காக எவ்வளவு பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, எவ்வளவு எதிர்க்கக்கூடியவர்கள் முன்னால் வந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் 75% நன்றாக இருக்கிறீர்கள். சிலர் வீண் பேச்சு பேசுகிறார்கள். ஆனால் பிறகும் கூட 75% இந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்று காட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது இதற்கு பிறகு இரண்டாவது பாடம் என்ன வருகிறது? கோபம். தேக உணர்வு என்பது மொத்தமாக இருப்பது. ஆனால் கோபம் என்ற பாடத்தில் மிகவும் குறைவானவர்கள்தான் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பது பார்க்கப்பட்டது. கோபம் ஒன்றும் விகாரம் அல்ல, இது ஆயுதம், விகாரம் அல்ல என்று நினைக்கிறார்கள். ஆனால் கோபம் என்பது ஞான சொரூப ஆத்மாக்களின் மிக பெரிய எதிரி. ஏனென்றால் கோபமானது அநேக ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வரும்பொழுது வெளிப்படுகிறது. மேலும் கோபத்தை பார்த்து தந்தையின் பெயருக்கு நிந்தனை ஏற்படுகிறது. சொல்பவர்கள், பார்த்தீர்களா ஞான சுரூப ஆத்மாக்களை என்று கூறுகிறார்கள். கோபத்திற்கு பல ரூபங்கள் உள்ளன. முதலாவதோ மகான் ரூபம், அதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். இவர் கோபப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்து விடுகிறது. இரண்டாவது கோபத்தின் சூட்சும சுரூபம், உள்ளத்தில் பொறாமை, துவேசம், வெறுப்பு ஏற்படுகிறது. இந்த சுரூபத்தில் சத்தமாக பேசுவதோ அல்லது வெளிப்படையாகவோ எதுவும் தெரியாது. ஆனால் எவ்வாறு வெளியில் கோபம் தெரிகிறதோ அப்போது கோபம் நெருப்பு போன்று உள்ளதல்லவா? அவர்கள் தானும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பிறரையும் எரிக்கிறார்கள். அவ்வாறு பொறாமை, துவேசம், வெறுப்பு ஆகிய இவை யாருக்குள் உள்ளனவோ அவர்கள் இந்த அக்னியினால் உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டு இருப்பார்கள். வெளியில் சிவப்பாகி வெளிரி இருக்க மாட்டார்கள். சிவப்பாகி வெளிரி இருப்பது கூட சரியே, ஆனால் அவர்கள் கருப்பாகி விடுகிறார்கள். மூன்றாவது கோபத்தின் சாமர்த்தியமான ரூபமும் உள்ளது. அது என்ன? சில நேரங்களில் சீரியஸாக இருக்க வேண்டியதாக உள்ளது. சில நேரங்களில் சில நன்மைகளுக்காக சட்டத்தை எடுக்க வேண்டியதாக உள்ளது என்று நினைக்கிறார்கள் அல்லது சொல்லும் போது சொல்கிறார்கள். இப்பொழுது நன்மை உள்ளதா அல்லது இல்லையா என்பதை தன்னிடத்தில் கேளுங்கள். பாப் தாதா எவருக்கும் கூட தன்னுடைய கையில் சட்டத்தை எடுப்பதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. கோபம் கொள்ளாதீர்கள், ஆனால் சட்டத்தை கையில் எடுங்கள் என்று ஏதாவது முரளியில் சொல்லியிருக்கின்றாரா? சட்டத்தை எடுப்பவர்களின் உள்ளத்தில் அதே கோபத்தின் அம்சம் உள்ளது. யார் நிமித்த ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கூட சட்டத்தை எடுப்பது இல்லை, ஆனால் அவர்கள் சட்டத்தை ரிவைஸ் செய்ய வேண்டியதாக உள்ளது. சட்டத்தை எவரும் எடுக்க முடியாது, ஆனால் நிமித்தமாகி இருக்கிறார்கள். ஆதலால் தந்தை மூலம் உருவாக்கப்பட்ட சட்டத்தை ரிவைஸ் செய்ய வேண்டியதாக உள்ளது. நிமித்தம் ஆகியிருப்பவர்களுக்கு இந்த அனுமதி உள்ளது, அனைவருக்கும் கிடையாது. இன்று பாப் தாதா அதிகாரபூர்வமாக கல்வி புகட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாப் தாதா குழந்தைகளால் எழுதப்பட்டிருக்கும் செய்யப்பட்டிருக்கும் வாக்குறுதிகளை பார்த்து கேட்டு புன்னகைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு குணத்தையும் உண்மையான சுபாவமாக ஆக்குங்கள் என்று இப்பொழுது பாப்தாதா கூறியதை அடிக்கோடு இட்டீர்களா? அமைதி சுரூபத்தில் இருப்பது பொறுமையாக ஆகுவது, இது என்னுடைய சுபாவம் என்று இப்போதிலிருந்து சொல்ல வேண்டும். பிறகு பாப்தாதா எப்பொழுது சந்திப்பதற்காக வருவார்களோ அப்பொழுது இந்த 5-6 மாதங்களில் இதை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்கிக் கொண்டு பாப்தாதாவிற்கு முன்னால் காண்பிக்க வேண்டும். கோபத்தின் புகார் அதிகமாக வருகிறது. சிறியதாக பெரியதாக வெவ்வேறு ரூபத்தில் கோபப்படுகிறார்கள். இப்பொழுது பாப்தாதா அதிகமாக வெளிப்படுத்தவில்லை, ஆனால் கதைகளோ மிகவும் கேளிக்கையான கதைகள் உள்ளன. ஆகையால் இன்றிலிருந்து கோபத்தை என்ன செய்ய போகிறீர்கள்? விடை கொடுப்பீர்களா? பாருங்கள், கை தட்டுவது மிகவும் சுலபம், ஆனால் கோபத்தின் கை தட்டக்கூடாது. பாப்தாதா இப்பொழுது இதை அடிக்கடி கேட்க விரும்பவில்லை, ஆனாலும் கருணை வருவதால் கேட்கின்றார்கள். பாபா, வாக்குறுதி கொடுத்து விட்டேன், ஆனால் பிறகு மீண்டும் வந்துவிட்டது, என்ன செய்வது? விரும்பவில்லை, ஆனால் வந்து விடுகிறது என்று இப்போதிலிருந்து சொல்லக்கூடாது. நீங்கள் மக்களே, மாயைக்கு புரிய வைத்து விடுங்கள், கோபத்திற்கு புரிய வைத்து விடுங்கள் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். இந்த முயற்சியை தந்தை செய்ய வேண்டும் மற்றும் பிராப்தியை குழந்தைகள் பெறுவீர்களா? இந்த உழைப்பும் தந்தை செய்ய வேண்டுமா? ஆகையால் இப்படிப்பட்ட வாக்குறுதி அளிக்க வேண்டாம். பிறகு 5 மாதங்களுக்கு பிறகு பார்க்கப்படும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தந்தையிடம் வந்தடைந்து விடுகிறது. என்ன செய்வது? ஆகிவிடுகிறது. சூழ்நிலைகள் அப்படி வருகின்றன. விஷயம் மிக பெரியதாகிவிட்டது அல்லவா? இப்படிப்பட்ட முடிவு இருக்கக்கூடாது. தந்தைக்கே புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். மிக புத்திசாலிகள். பாபா, சின்ன பெரிய விஷயங்களை நாங்கள் கடந்து விடுகிறோம், இந்த விஷயம் பெரியதாக இருந்தது அல்லவா என்று கூறுகிறார்கள். இப்பொழுது யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது? விஷயத்தின் மீது. மேலும் விஷயம் என்ன செய்கிறது? வந்தது சென்றுவிட்டது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விஷயம் வரும். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த விஷயம் வருமோ அதன் மீது குற்றம் சுமத்தி விடுகிறீர்கள். இவ்வாறு செய்யக்கூடாது. என்ன செய்வேன்? இதை கனவிலும் கூட கொண்டு வரக்கூடாது. பாப்தாதா, கோபத்திற்காக ஏன் விசேஷமாக கூறிக்கொண்டு இருக்கிறார்கள்? ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் கோபத்திற்கு விடை கொடுத்து விட்டீர்கள் என்றால் இதில் பேராசை, இச்சை ஆகிய அனைத்தும் அடங்கியுள்ளன. பேராசை என்பது பணம் மற்றும் உணவை பற்றியது மட்டுமல்ல, விதவிதமானது. ஞானத்தினுடைய, அஞ்ஞானத்தினுடைய எந்த ஒரு இச்சை இருந்தாலும் அது கூட பேராசை. எனவே கோபத்தை அழிப்பதால் பேராசை தானாகவே அழிந்துவிடும். அகங்காரமும் தானாகவே அழிந்துவிடும். நான் பெரியவர், நான் புத்திசாலி, இவர் தன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். இது போன்று அபிமானம் வருகிறது அல்லவா? அப்பொழுதே கோபம் வருகிறது. எனவே அபிமானம் மற்றும் பேராசை இவை இரண்டும் இணைந்தே விடை பெற்றுவிடும். ஆகையால் பாப்தாதா, விசேஷமாக பேராசைக்காக சொல்லாமல் கோபத்திற்கு அடிக்கோடிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். சம்ஸ்காரத்தை உருவாக்குவீர்களா? இப்பொழுது அனைவரும் கை உயர்த்துங்கள். அனைவரையும் புகைப்படம் எடுங்கள். இப்பொழுது கொஞ்சம் வாழ்த்து கொடுக்கின்றார்கள். அதிகமாக அல்ல. மேலும் பிறகு எப்பொழுது ரிசல்ட் பார்ப்பார்களோ, பிறகு வதனத்தின் தேவதைகளும் சொர்க்கத்தின் தேவதைகளும் உங்கள் மீது ஆஹா ஆஹா என்ற புஷ்பத்தை பொழிவார்கள். இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் தனக்குள் பார்க்க வேண்டும். பிறரை பார்க்க கூடாது. பிறருடைய இந்த விஷயங்களை பார்ப்பதற்கான மனதின் கண்களை மூடிவிட வேண்டும். இந்த கண்களை மூட முடியாது அல்லவா? ஆனால் மனதின் கண்களை மூடிவிட வேண்டும். இரண்டாம் அவர் செய்கின்றாரோ அல்லது மூன்றாம் அவர் செய்கின்றாரோ நான் பார்க்க கூடாது. ஒருவேளை யாரோ ஒரு மகாரதி கூட அப்பேற்பட்ட பலவீனத்தை வெளிப்படுத்தினாலும் கூட அதை பார்க்கும் பொழுது மற்றும் கேட்கும் பொழுது மனதை உள்நோக்கு முகமாக ஆக்க வேண்டும் என்பதை தந்தை அந்த அளவு அழுத்தம் கொடுத்து கூறுகிறார். வேடிக்கையான விஷயம் சொல்லவா? இன்று பாப்தாதா கொஞ்சம் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார். அது வருத்தமாக இல்லைதானே? நல்லது. இன்னும் ஒரு தெளிவான விஷயத்தை சொல்கிறார்கள். பெரும்பான்மையினர் சில நேரங்களில், எப்பொழுதும் அல்ல, அவ்வப்பொழுது மகாரதிகளின் சிறப்புத்தன்மைகளை குறைவாக பார்க்கிறார்கள் மற்றும் பலவீனத்தை மிக ஆழமாக பார்க்கிறார்கள் மற்றும் பின்பற்றுகிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார்கள். என்ன, அனைவரையும் பார்த்துவிட்டேன். மகாரதியும் செய்கிறார்கள், நாமோ பின்னால் தான் இருக்கிறோம். மகாரதி எப்பொழுது மாறுவார்களோ அப்பொழுது நானும் மாறிவிடுவேன் என்று ஓரிருவரிடம் வர்ணனையும் செய்கிறார்கள். ஆனால் மகாரதிகளின் தவம், மகாரதிகளின் நீண்டகால முயற்சி அவர்களுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் கொடுத்தாவது மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவராக ஆக்கிவிடுகிறது. மகாரதி மாறினால் நான் மாறுவேன் என்று நீங்கள் இவ்வாறு காத்துக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஏமாற்றம் அடைவீர்கள். ஆகையால் மனதை உள்நோக்கு முகமாக ஆக்குங்கள். புரிந்ததா? பார்த்துவிட்டேன் என்று கூறுவதையும் பாப்தாதா அதிகமாக கேட்கின்றார்கள். எங்களுக்கும் கண்கள் உள்ளன அல்லவா, எங்களுக்கும் காதுகள் உள்ளன அல்லவா, நாங்களும் அதிகமாக கேட்கிறோம். ஆனால் மகாரதிகளுடன் இந்த விஷயத்தில் போட்டி போடக்கூடாது. நல்லதை பார்த்து போட்டி போடுங்கள், தீயதை பார்த்து போட்டி போடாதீர்கள். இல்லை என்றால் ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள். தந்தைக்கு கருணை வருகிறது, ஏனென்றால் மகாரதிகளுடைய அஸ்திவாரமான நம்பிக்கையானது உறுதியான நிலையானதாக உள்ளது. அதனுடைய ஆசீர்வாதங்கள் அதிகப்படியாக மகாரதிகளுக்கு கிடைக்கிறது. ஆகையால் ஒரு பொழுதும் மனதின் கண்ணை இந்த விஷயத்திற்காக திறக்க கூடாது. மூடி வைத்துக் கொள்ளுங்கள். கேட்பதற்கு பதிலாக மனதை உள்நோக்கு முகமாக வைத்துக் கொள்ளுங்கள். புரிந்ததா? நாலாபுறங்களிலும் உள்ள பாப் தாதாவினுடைய அனைத்து அன்பில் ஒன்றி போன ஆத்மாக்களுக்கு, தந்தையின் அனைத்து சேவாதாரி ஆத்மாக்களுக்கு, சகஜமான முயற்சியை தனதாக ஆக்கக்கூடிய அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான லட்சிய மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு நெருங்கிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம் அனைவருக்கும் அழிவற்ற ஞானத்தை கொடுத்து அகால மரணத்தின் பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்திசாலி சேவாதாரி ஆகுக. விளக்கம்: உலகத்தில் தற்காலத்தில் அகால மரணத்தின் பயம்தான் இருக்கிறது. பயத்துடன் சாப்பிட்டு கொண்டும் இருக்கிறார்கள், நடந்து கொண்டும் இருக்கிறார்கள், தூங்கவும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயத்தை கூறி பயத்திலிருந்து விடுவியுங்கள். நாங்கள் உங்களை 21 பிறவிகளுக்கு அகால மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்ற நல்ல செய்தியை சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழிவற்ற ஞானம் கொடுத்து அமரராக்குங்கள். இதனால் அவர்கள் பல ஜென்மங்களுக்கு அகால மரணத்திலிருந்து தப்பித்துவிட முடியும். அவ்வாறு தன்னுடைய அமைதி மற்றும் சுகத்தின் அதிர்வலைகள் மூலம் உலகத்தினருக்கு மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் அனுபவத்தை சேவிக்கக்கூடிய சக்திசாலியான சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: நினைவு மற்றும் சேவையில் சமநிலை கொண்டிருக்கும் போதே அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. ஓம் சாந்தி.